இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் போரூர் வட்டம் வெள்ளிமலைப்பட்டினம் கிராமம் விவசாயி திரு ராமசாமி அவர்கள் அவரை சாகுபடி முறைகள் பற்றி பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஐயா, உங்களை பத்தின ஒரு அறிமுகம் செஞ்சுக்கங்க. ஐயா,
ஐயா, நான் வந்துங்க பேரூர் வட்டம் தொண்டாமத்தூர் ஒன்றியம் வெள்ளிமலைப்பட்டினம் கிராமம் விராலியூருங்க ஐயா. நானே பூமி வந்து தோட்டம் வந்து எனக்கு வந்து நரசீவரம் கிராம காலையில் அங்கே பூமி இருக்கு. ஒரு ரொம்ப காலமாக நான் விவசாயம் தான் பண்ணிட்டு வர்றேன். அதில் வந்து இப்போ அவரை வந்து மெயினாக அடிக்கடி அவரை இது போட்டுக்கணுங்க, போயிட்டு அவரை. அது வந்து ஒரு சில டைமில் வருவாய் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், சில டைமில் வருவாய் கம்மியாகவும் இருக்கும். அது மாதிரி மற்ற சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு வரேங்க. தக்காளி
இப்போ வேளாண்மையில் பொதுவாக இந்தந்த பருவங்கள்ல இந்தந்த பயிர்களை பயிரிட்டா அது நல்லா விளையும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில எந்தெந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த பயிர்களை பயிரிட்டா அது சிறப்பா அமையுங்க ஐயா?
ஐயா, வந்து வையாசியில வந்துங்க, வையாசி மாசம் வந்து இந்த சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பயிரிடுவோங்க ஐயா. அப்ப என்னென்ன பாத்தீங்கன்னா, இந்த கோடமலை வருங்க எங்களுக்கு, கேரளா மலை. அது அந்த மலையினுடைய கிளைமேட்டுக்கு அந்த வெங்காயம் வந்து நல்லா ஈடு வரும், நல்லா எங்களுக்கு ஆதாயமா இருக்கும், பயிரும் நல்லா செழுப்பா வரும் ஐயா. அந்த மாதிரி வருங்க. தக்காளி பொறுத்த வரைக்கும் வெய்ய காலத்துல போட்டா கொஞ்சம் எந்த வெள்ளாமையா இருந்தாலும் வெயில்ல வர்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அந்த கிளைமேட்டு சீதோஷனால வெயில் அதிகமாக அப்படி இருக்குங்க ஐயா. அதே சமயம் சின்ன வெங்காயம் வந்து பனி அதிகமா இருந்தாலும் அது வந்து நோய் வருங்க, அதனால செலவீனம் அதிகமாகும். அது மறுபடியும் இந்த தக்காளி பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் இப்போ அதிகமாக வருதுங்க, நாற்றுலயே வருது. செடி என்ன பண்ணி எவ்வளோ செலவு பண்ணாலும் எங்களால் அதை காப்பாற்றி ஈடு எடுக்க முடியல. அது எவ்வளவு செலவு பண்ணாலும் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது என்னென்னு தெரியலைங்க. அது வந்து வேளாண்மை துறையில் வந்து அதை ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிச்சி அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 to 1 crore, 1 lakh rupees வரைக்கும் செலவு வருதுங்க. வெங்காயத்துக்கும் அதே மாதிரிங்க, சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கும் வந்து 1,75,000 to 1 lakh rupees வரைக்கும் செலவு வருதுங்க. அது ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு விலை கூடுதலாக இருந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கு பரவாயில்லைங்க. அந்த மாதிரி இந்த வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும். மற்ற வெள்ளாமையெல்லாம் போடுறதுங்க, கத்திரிக்காய் வெண்டை இதெல்லாம் வந்து சும்மா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அவரை வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க, சில டைமில் கை கொடுக்க நல்லா, சில டைமில் விலை வந்து வீழ்ச்சியாக போச்சுன்னா நம்ம கொஞ்சம் சச்சமாக இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் இதே இல்லைங்க, எப்போ வேணாலும் வைக்கலாம், பயிர் பண்ணலாம். அவரை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் பயிர் பண்ணலாங்க ஐயா. மற்ற வெண்டை இதெல்லாம் வைக்கலாங்க. சமரில் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சிரமங்க. மற்ற எந்த வெள்ளாமையாக இருந்தாலும் சித்திரையிலேருந்து சித்திரை பங்குனி அந்த மாதிரி இந்த 2 months உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும்.
ஐயா, இப்போ நிறைய பயிர்கள் வந்து விவசாயிகள் நிறைய பயிரிட்டுக்கிட்டு இருக்காங்க. செடியை வரைய நீங்கள் பயிரிடணும் அப்படிங்கிறதுக்கு செடி அவரை தேர்வு செஞ்சதுக்கு என்ன காரணம்? அவரையில பொதுவா என்னென்ன ரகங்கள் ஐயா இருக்கு?
ஐயா, அதுல பெல்ட் அவரையில வந்து ரகங்கள் வந்து ஒரே மாதிரி, விதைகள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. அதுல வந்து ஒரு 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 சில விதையில வந்து காய் நல்லா தட்டையா வருங்க, அகலமா நீளமா. ஒரு சில விதை வந்து அதுலயே கொஞ்சம் சின்னதா வரும், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லைங்க. அது ஒரு 2-3 variety, 4-5 variety இருக்குங்க. அதுல ஒரு 2 variety வந்து நல்லா ஈடு வருங்க ஓரளவுக்கு, மற்ற இதை விட அது மாதிரி இருக்குங்க. அது வந்து நல்லா உழவு நல்லா உழுது வந்து சொட்டு நீர் தான் அது பெஸ்ட்டுங்க. தட்டு தண்ணி வைக்கிறக்கே அது சுத்தப்படாதுங்க. இதில் வந்து சொட்டு நீர் போட்டு பாசனத்துக்கு அவரை வந்து பெல்ட் அவரை வந்து பெஸ்ட்டுங்க. அது வந்து உரமெல்லாம் ஒன்றும் பெருசாக கொடுக்க வேண்டியது இல்லைங்க, ஓரளவு கொடுத்தாலே போதும். ஆனால் மருந்து வந்து அடிக்கடி அடிக்கணுங்க ஐயா. வாரத்தில் ஒரு 2 மருந்து 1 மருந்து அடிச்சே தான் இருக்கணுங்க. ஏன்னா புழு வந்து ரொம்ப புழுவோட தாக்குதல் அதிகமாக இருக்கும், அதனால் ரொம்ப காய் இதெல்லாம் ஓட்ட புழு வந்து இதாகிடும். அதனால புழு அடிச்சு அந்த மருந்து அடிச்சு கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிக்கணுங்க. மற்றபடிக்கு ஈல்டெல்லாம் வந்துங்க, ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ வரைக்கும் ஒரு ஒரு டைமுக்கு ஈடு வருங்க. அது சந்தைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா சில டைமில் 50 ரூபா கிலோ, 60 ரூபா வரைக்கும் கூட விற்கிது, 40 க்கு விற்கும், 30 க்கு விற்கும். அது சொல்ல முடியாங்க விலை எப்படி இருக்குங்க. ஆனால் ஒரு 40 ரூபாய் குறையில்லாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, பரவாயில் ஓரளவுக்கு இருக்கும்.
ஐயா, இப்போ செடிய வரையோட என்னென்ன பயிர்கள் எல்லாம் ஊடு பயிரா நம்ம பயிரிடலாம்? நீங்க என்னென்ன பயிர்களை ஊடு பயிரா பயிரிடுறீங்க ஐயா?
ஐயா, நாங்க வந்து சாம்பார் வெங்காயம் போடும் போதுங்க, அந்த சாம்பார் வெங்காயம் அறுவடை பண்றதுக்கு 1 month முன்னாடி தக்காளி நாட்டு அதுல ஊடு பயிரா போடுவோங்க. மற்ற பதிக்கு பாத்தீங்கன்னா இந்த அவரையில எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது அவரை வந்து தனியாவே தான் போடணுங்க. அது வந்து உழுது தனியா அவரை மட்டும்தான் நம்ம அதை பயிர் பண்ணணும். அதுக்குள்ள ஊடு பயிர் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்த வெங்காயம் இதுல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதை பண்ணிக்கலாம். அதுல அவரை கூட ஓடிக்கலாங்க. அப்புறம் அது போக இந்த மல்லி போடுவாங்க, மல்லித்தலை, அதுல கூட அவரை விதை ஊனிக்கலாங்க. அது அறுவடை பண்றதுக்கு ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஊனிட்டோம்னா அந்த செடி மேல வந்துடும். இந்த மல்லி தலையை அப்படியே பிடிங்கிட்டு அப்புறம் மறுபடியும் நாங்க அலகுத்தி உரம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரிங்க மத்தபடிக்கு எல்லாம் மத்ததுல எல்லாமே ஊர் பயிர் வைக்க முடியாதுங்க, இது மட்டும் தான் பண்ண முடியும்.
இந்த அவரைக்காய், சுரக்காய் இதெல்லாம் சாகுபடி செய்யறதுக்கு, இதை குறிப்பா பயிர்றதுக்கு பந்தல் அமைப்பு முறை அப்படிங்கறதான் எல்லாரும் பொதுவா பின்பற்றுறாங்க. நீங்க இந்த பந்தலை எந்த மாதிரி முறைகள்ல அமைக்கிறீங்க? பொதுவா எந்த மாதிரி முறைகள்ல அந்த அவரை சுரைக்கு பந்தல் அமைக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா அவரைக்கு வந்து பந்தலே வேண்டியது இல்லைங்க, இது செடி அவரைங்க ஐயா, செடி அவரைங்க. சும்மா ஒரு ஒரு மூணு அடி ஹைட்டுக்கு மட்டும் தான் வருங்க, மூணு அடி ரெண்டரை அடி ஹைட்டு தான் வருங்க, அதுக்கு மேல ஹைட்டே வராது. அதுல அப்படியே செடி வந்து ஒரு அடி ஒன்றரை அடி வரும்போதே பூவெடுத்து அப்படியே வந்துட்டே இருக்கும், தளைஞ்சு காய்ச்சிட்டே இருக்குங்க, அப்படியே நம்ம பறிச்சு வேண்டிதான். செடி மட்டும் சாயருக்கெல்லாம் வந்து என்ன பண்ணா பெட்டுகள்ல களை கொத்தும் போது மண் அணைச்சு செடி வந்து அப்படியே இது பண்ணிட்டோம்னா அப்படியே நின்றுக்கும், ஒன்றும் ஆகாது. அது சுட்டு நீருங்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லைங்க செடி அவரைக்கு. சுரக்காய் வந்துங்க பந்தல் அமைக்கணுங்க, பந்தல் அமைச்சோம்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு வருங்க, 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட சம்பளம் செலவு வருங்க. மேலே கம்பியெல்லாம் கட்டணும், அது மேலே ஜாஸ்தியாக வரும். அதில் வந்து அது வேண்டியது இல்லைங்க, சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் நாங்கள்லாம் வந்து என்னங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ளேயே பறந்து போயிடும் சுரக்காய், அப்படியே காய்க்கும், அப்படியே இருக்கும். ஆனால் விலை கொஞ்சம் கம்மியாக விற்கும். பந்தல் சுரக்காய் வந்து கிலோ 20 ரூபாய்க்கு போனால் இது 10 ரூபா 12 ரூபாய்க்கு தான் போகும். ஏன்னா இது அது வந்து ஷைனிங்காக இருக்கும் பந்தல் சுரக்காய், இதில் மண்ணில் படுறதுனால இது கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருக்கும், ஆனால் ஈல்டு வந்து நல்லா வருங்க. அது அப்படியே நாங்கள்லாம் வந்து பெட்டு பெட்டாக ஓட்டி அப்படியே விதை ஓடி விட்டு ஒரு பெட்டு விட்டு ஒரு பெட்டுங்க, 3 அடிக்கு 1 பெட்டு, அப்போ ஒரு 3 அடி பெட்டு வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம். அதில் தண்ணியும் போகாது இதுவும் போகாது, ஓசை மடக்கி கட்டி விட்டு ஒவ்வொரு பெட்டு ஒரு பெட்டு விட்டு ஒரு பெட்டு மட்டும் தண்ணி போயிட்டுருக்கோம் அந்த விதை இருக்கிற செடிக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறைக்கு சுரக்காய் வருங்க. சுரக்காயெல்லாம் ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல முறைக்கு வந்துன்னா 10 டன் வரைக்கும் கூட வந்துடும். அது பந்தலில் சில பேர் பந்தல் போட்டு பண்ணுறாங்க, பாகா சுரை புடலை பீக்க நல்லாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க சார், நாங்கள் வந்து இப்படியே நிலத்துலேயே அப்படியே படர விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா அந்த தக்காளிக்கு கம்பி கட்டி தக்காளி செடி மேலே வந்து தொழில் போட்டு கட்டுறோம் இல்லைங்களா, அதில் வந்து நாங்கள் ஊடு போய் தான் தக்காளிக்குள்ளே தக்காளி அழியும் போது ஒரு ஒரு டேஸ்ட் வருங்க. அந்த டேஸ்ட்லேயே விதை ஊனி பாகை உடலை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பீக்கன் இதெல்லாம் வந்து ஊனி அந்த செடி அப்படியே அந்த சலனில் மேலே ஏறி அதில் அப்படியே மேலே ஏறிக்குங்க, அப்படியே தொங்கி அப்படியே காப்போம், அப்படியே காய் கொண்டு வந்துடுவோம். சுரக்காய் வந்து அதில் ஏற்றி விட முடியாதுங்க, அது என்னென்னா சுரக்காய் வந்து வெயிட் அதிகம், அதனால அந்த இது தொழில் கட்டாகி போயிடும், பிளாஸ்டிக் தொழில் தான் அந்த கம்பியில் மேலே கட்டுறதுனாங்க பெட்டில், அது வெயிட்டு நம்ப தாங்காது, அதனால சுரக்காய் மட்டும் பெருசாக போடுறது இல்லைங்க, கீழே தான் விட்றோம். பந்தல் போடணும்னா கல்லுக்கால் நட்டி மறுபடியும் உள்ள மேலே கம்பி வேலை கட்டி போடணுங்க, சுரக்காய் எல்லாம் வெயிட் அதிகம், நாங்கள் அப்படியே கீழேயே பூமியிலேயே பறந்து காய்க்கிற மாதிரி பண்ணி போட்டுக்கிறோம்.
இந்த அவரைக்காய் சுரக்காவுடைய விதைகள்லாம் நீங்கள் எங்கங்கையா வாங்குறீங்க, அதனுடைய விலை எப்படி இருக்கு, இப்ப தரமான விதைகள் வாங்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா வந்துங்க நாங்க வந்து பூச்சி மருந்து கடையில தான் வாங்குறோம்ங்க, நாங்க வந்து சொன்னாமுத்தூர் பகுதியில் உள்ள கடைகள்ல தான் வாங்குறோம். அதுல வந்து ஒரு நாம அந்த ரகத்தை வந்து நல்ல ரகமா கடைக்காரர் கூட கேட்டு வாங்கணும், இல்லைன்னா நம்ம நிறைய விவசாயி கூட கலந்து பேசிட்டு அது எந்த ரகம் நல்லா இருக்குமோ அதை கேட்டு வாங்கி அந்த பேரை சொல்லி அந்த கம்பெனி பேரையும் ரகத்து பேரையும் சொல்லி வாங்கி போட்டோம்னா நல்ல ஈல்டு வரும், நல்லா இருக்குங்க ஐயா. அதே கொஞ்சம் தரம் கம்மியாக இருக்கிற விதையும் இருக்கும், பொதுவாக போய் கேட்டோம்னா அதை கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு வியாபாரம் என்ன சரின்னு. ஆனால் நம்ம போய் கேட்டு நல்ல விதையாக கொடுன்னு சொல்லி கேட்டு ஒரு கடையில் 2 கடையில் இல்லைனாலும் 4 கடையை அலைஞ்சு கூட சுற்றி வாங்கணும். அப்படி வாங்கணும்னா அது கொஞ்சம் விதை தரமாக இருக்கும், உங்களுக்கு விளைச்சலும் நல்லா வருங்க ஐயா.
ஐயா இந்த அவரைக்காய் சுரக்காவுக்கெல்லாம் நீங்கள் இயற்கை உரம் தான் பயன்படுத்துறீங்களா, அவரைக்காய் சுரக்காய் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி அல்லது ஒரே உரத்தை போட்டா அது பயனுள்ளதா இருக்குமா, இல்ல வேற வேற உரங்கள்ல மாத்தி போடணுமாங்க ஐயா?
ஐயா மாத்தி போடணும் ஐயா, சுரக்காய்க்கு வந்துங்க பெரிய உரம் ஒண்ணும் போட வேண்டியது இல்லைங்க, காடு மட்டும் நல்லா உழுது உழவு வந்து நல்லா இருக்கணுங்க, செடி வளர்ச்சிருங்க, அதுக்கு வந்து அதிகமா வேண்டியது இல்லைங்க. எங்க நான் வந்து எங்க பொறுத்த வரைக்கும் அதுல வந்து சுரக்காய்க்கு வந்து பெரிய நாங்க யூரியா மட்டும்தான் அதிகமா பயன்படுத்துறோம்ங்க சுரக்காய்க்கு, மத்தபடிக்கு அதிகமா அதுக்கு ஒண்ணு மேல மருந்து அடிக்கிறதா இல்லை மறுபடி வேறு பெரிய உரமெல்லாம் விடலைங்க, நாங்கள் வந்து அடிக்கடி சுரக்காய் போடுறோம். என்ன நான் வந்து அது யூரியா மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துறேங்க, நல்லா செடி நல்லா படுறது நல்லா காய் வருதுங்க. இது அவரைக்கு வந்து விடணுங்க 419 MAP CN அப்புறம் பொட்டாசு அப்புறம் பார்த்தீங்கன்னா பால்டாம்பாஸு TAP இந்த மாதிரி உரங்கள் எல்லா உரமுமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காய் எடுக்க ரெண்டு பொறுப்பு பொறிக்க பொறிக்க உரம் கொடுத்துட்டே தான் இருப்போம். கூடவே மருந்தும் மேலே வந்து பூச்சி மருந்தும் அடிச்சுட்டே இருப்போம்ங்க ஐயா, ஏன்னா அது கொடுத்தே இருந்தால் தான் அது காய் வருங்க நல்லா, அந்த மாதிரி பண்ணுறோங்க. இதுக்கு வந்து இது சுரக்காய்க்கு வந்து அதிகமாக உங்களுக்கு ஒன்றும் உரமே வேண்டியதுங்க, ஃபஸ்ட்டு அடி கூட ஏதாவது டிஏபி 18 மாதம் போட்டு பூமியில் உழுது பெட்டு ஓட்டி விட்டுட்டு வேலையோடையும் முளைக்கு வச்சுட்டு செடி நல்லா வந்த பிறகு ஓரளவுக்கு யூரியா மட்டும் கொடுத்தா போடுங்க. ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா யூரியா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அளவளவா ஒரு 10 கிலோ 15 கிலோ அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம்னா போதும், நல்லா வரும்.
பொதுவா பயிர்கள் அப்படின்னாலே அதுல பயிர்கள பூச்சி தாக்கம் அப்படிங்கறது இயல்பாவே காணப்படும். இந்த செடி அவரைய என்ன மாதிரியான பூச்சிகள் அதிகமா தாக்குது, அந்த தாக்கத்திலிருந்து அந்த செடிகளை நீங்க என்னென்ன மாதிரி முறைகள்ல காப்பாத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா வந்து பூச்சி வந்து இந்த புழு வந்து வரும் ஐயா, சின்ன சின்ன வெள்ள வெள்ளையா புழு இந்த பூச்சிக கிளையெல்லாம் இருக்கீங்க. இது வந்து அடிக்கடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்தாருங்க, இந்த வந்து பூச்சி மருந்து வந்து அதுக்கு அதிகமா பயன்படுத்திட்டே இருக்கணுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது பூச்சி மருந்து நல்லா நல்ல மருந்தா வாங்கி அடிக்கணுங்க, அப்பதான் அது கண்ட்ரோல் ஆகுங்க. பூச்சி எதுவும் பாதிக்காது, காய் வந்து புழுவு ஓட்டையெல்லாம் உழுகாதுங்க. அப்புறம் இந்த கூட்டு புழுவுன்னு ஒண்ணு இருக்குதுங்க, அது பாத்தீங்கன்னா அந்த பூ வந்து கொத்து கொட்டா இருக்கிற பூவே பூரா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கு அதை பார்த்துட்டே இருக்கணுங்க, அடிக்கடி வந்து காய் எடுக்கும்போது அடிக்கடி அந்த அவர் செடி என்ன ஏதாவது என்ன புழு இருக்கா பூச்சி இருக்கா வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்துகளை வாங்கி பூச்சி மருந்து கடையில பயன்படுத்தணுங்க, அடிக்கணும் ஐயா. அப்படி பண்ணோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் வரைக்கும் காய் காய்க்கும் ஐயா. ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா நீ காய் எடுத்துட்டே இருக்கலாங்க, மாற்றி மாற்றி தொடர்ச்சியா. ஒரு ஏக்கரை போட்டீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கர் ஒரு 1/2 ஏக்கர் இன்னைக்கு எடுக்கணும்னா மாற்றி மாற்றி ரவுண்டு எடுத்துகிட்டே இருக்கலாங்க. ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா எடுக்கலாங்க காய். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கரெக்டாக ஒன்றை விட்டோம்னா தண்ணி கொஞ்சம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணி வைக்கணுங்க. அது அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுக்கணும், பூச்சி மருந்தும் கரெக்டாக அதை செடியை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தக்கவாறு மருந்து கொடுக்கணுங்க ஐயா, மருந்து அடிக்கணுங்க. அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேலே வருங்க காய், ஈடு காய்ச்சிட்டே இருக்கும். அது ஒரு விலை மட்டும் இருந்ததுன்னா அது நல்ல ஒரு வருவாய்ங்க
ஐயா. இந்த செடிய வரையில அதிகமாக அந்த சாம்பல் நோய் அப்படிங்கிறது வந்து பரவலாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சாம்பல் நோய் வரத எப்படிங்க நம்ம செடிய வரையிலேருந்து நம்மளை கட்டுப்படுத்துறது, சாம்பல் நோயிலேருந்து செடிய வரை தாவரங்களை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
சரி, அந்த சாம்பல் நோய் வருங்க, பேரழுகள் வரும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து புழு காப்பரு அந்த மாதிரி வேற மருந்துகள்லாம் இருக்குதுங்க வேரழுகளுக்கு. அது வேர்லயே வந்து சொட்டு இதுலயே கொடுத்துருவோம்ங்க, வேர் வழியே எடுக்கிற மாதிரி. அப்படி வந்து அப்படி அந்த முதல்லயே கண்டு அதை அறிஞ்சு நம்ம மருந்து கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஆரம்பத்தில் கூட கொடுத்துருந்தாங்க முன்கூட்டியே பாதுகாப்பா. அப்ப அது அந்த நோயை தாக்காதுங்க, அது அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. மேலேயே இளவழியாகவும் கொடுக்கலாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து வந்து பூச்சி மருந்து கடையில் போய் கேட்டோம்னா நல்ல அனுபவம் உள்ள கடை வச்சிருக்கவங்க கூட போய் கேட்டோம்னா கரெக்டான மருந்து அவங்களே கொடுக்குறாங்கன்னு பெரும்பாருங்க. அப்புறம் இந்த மருந்து கம்பெனிக்காரங்க ரெஃபரன்ஸி அவங்களும் வர்றாங்க, அடிக்கடி வர்றாங்க, எங்கள் தோட்டத்துக்களை வந்து பார்க்குறாங்க. அவங்களே பார்த்துட்டு ஐயா இந்த மருந்து கொடுங்க, இதுக்கு இந்த உரம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சில பேர் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. நாங்கள் அதையும் பயன்படுத்துகிறோம், அது வந்து நல்ல அனுபவம் உள்ளவங்க வந்து சொல்லும்போது அதை போட்டோம்னா அது கொஞ்சம் கரெக்டாக பயன்படுது, அந்த மாதிரி பண்ணுறோம் ஐயா.
சரிங்க ஐயா, நீங்கள் இந்த சந்தைப்படுத்துதலில் செடிய வரைக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இப்போ இருக்குது, செடிய வரைய விரும்பி அந்த வியாபாரிகள் வாங்குறாங்களா, பொதுமக்கள் அதை விரும்பி வாங்குறாங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
ஐயா. அது வந்து எப்பவுமே வந்து ஒரு நார்மலா அது அந்த வியாபாரம் இருந்துட்டே இருக்குங்க ஐயா. ஜனங்கள் வந்து அதிகமாக அதில் விரும்புறாங்க ஐயா. அது வியாபாரம்னு சில டைம்ல வந்தீங்க பாத்தீங்கன்னா நல்லா சூடு பிடிச்சி வச்சோம், அது என்னங்கன்னா வரத்து ரொம்ப அதிகம், அதிகமா எக்கச்சக்கமான வரத்து வரும்போது பாத்தீங்கன்னா வெள்ளம் ரொம்ப வீழ்ச்சி ஆயிரும். வரத்து நார்மலாக இருந்ததுன்னா உங்களுக்கு நார்மல் ரேட்டுக்கு போயிட்டே இருக்கும், விவசாயத்துக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க, விவசாயிக்கும் பிரச்சனை இல்லை, வாங்குறவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதுவுமே பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருக்குங்க ஐயா. அது நல்லா மார்க்கெட் இருக்குதுங்க ஐயா, ஓரளவுக்கு நான் அப்படியே ஒரு இதாக போயிட்டே இருக்கும். அது விரும்பி வாங்குறாங்க, வியாபாரிகளும் வாங்குறாங்க, ஜனங்களும் அதை வந்து நிறைய பயன்படுத்துறாங்க
ஐயா. இப்போ அவரையில் செடிய வரை சில அவரைகளை கொடிய படர விடணும் அப்படின்னு சொல்றாங்க, இந்த செடிய வரைக்கும் பந்தல்ல இட்டு வளர்க்கக்கூடிய அவரைக்கும் என்னங்க ஐயா வேறுபாடு?
ஐயா அது பந்தல் கட்டி அதுல வந்து மேல வந்து வளர்த்தி அதுல வந்து பெருசா காய் எடுத்து நம்ம பறிச்சு பண்றதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம்ங்க. பந்தல் காய் எல்லாம் மேலெல்லாம் மேல காய்க்கும் பந்தலுக்கு மேல உங்களுக்கு. அந்த அவரைக்காய் வந்து பெருசா வியாபாரம் அதிகமா யாரும் விரும்புறது இல்லைங்க, அதனால இந்த அவரைக்காய் தான் செடி அவரை மட்டும்தான் நம்ம விரும்புறாங்க. உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வேலைக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஈஸிங்க, காய் பறிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே மருந்தடிக்க மற்ற எல்லாத்துக்குமே ஈஸிங்க. இந்த பந்தல் இருக்கக்கூடிய அவரை வந்து பந்தலுக்கு மேலே தான் காய்க்கும், அதனால அதுல மேல இருந்து அந்த காயை அறுவடை பண்ணி சந்தைப்படுத்துறது ரொம்ப சிரமம் இருக்கு. மருந்து அடிக்க முடியாதுங்க, ரொம்ப சிரமம். அதுல யாரும் அப்படி போ அதிகமா பந்தலா வரையும் போறது இல்லைங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு இங்க எங்க ஏரியாவில் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த செடியவர் தான் 100% பந்தல வரையும் இல்லைங்க. பந்தல் வந்து அதுதான் பீக்கன் சொரை குடலை இந்த மாதிரி ஐட்டங்க தான் பந்தல்கள்ல போடுறாங்க.
ஐயா, இந்த அவரை பயிருக்கு தண்ணீருடைய அளவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்? இந்த அவருக்கு நீங்க என்னென்ன மாதிரி முறைகள்ல நீர்ப்பாசனத்தை வந்து கொடுக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, ரொம்ப தண்ணி அதிகமா விடக்கூடாதுங்க. அதே சமயம் அந்த பதம் வந்து ஈரப்பதம் வந்து அந்த பூமியில அதுக்கு இருந்துட்டே இருக்கணுங்க ஐயா. அந்த அளவுக்கு தண்ணி வைக்கணுங்க. உரம் விடும் போது ரொம்ப அதிகமா விட வேண்டியதுங்க. அந்த பெட்ல அந்த செடி அளவுக்கு ஓரளவுக்கு நனைகிற அளவுக்கு விட்டாலே போதுங்க. அதிகமாக வந்து தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லைங்க. இப்போ ஆனால் தண்ணி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அந்த காயினுடைய இது செடியினுடைய இது குழுகுழுன்னு நல்லா வருங்க. அந்த காய் வந்து நல்லா தளதளன்னு நல்லா ஷைனிங்காக இருக்கும். ரெண்டாவது எடையும் வரும் நமக்கு. அந்த காய் வந்து தண்ணி விட்டு பறித்தோம்னா தான் அந்த காய் எடை வருங்க. இல்லைன்னா வதங்கின மாதிரி இருந்தால் எடையும் வராது. அந்த காய் வந்து யாரு விரும்பி வாங்க மாட்டாங்க, ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் தண்ணி வந்து ஒரு மீடியமாக விடணுங்க. ஏன்னா அதிகம் விட்டோம்னாலும் உங்களுக்கு சைடில் வந்து அந்த பெட்டுகளில் களை வரும். அப்புறம் அது வந்து நமக்கு செலவினம். அது போக அது அப்படி அவ்வளோ தர அதிகமாக விடவும் வேண்டியதில்லைங்க. ரொம்ப ஓவராக விட்டோம்னாலும் செடி அழுகல் வந்துடுங்க. ரொம்ப அதிகமாக தொடர்ச்சி விட்டுருந்தோம்னா அவர் மீடியமாக தான் கரெக்டாக இருக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் பயிரிடக்கூடிய அவரைய வேற மாவட்டங்களுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்கிறீங்களா ஐயா? என்னென்ன மாதிரியான மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, நாங்கள் வந்துங்க இங்கே வந்து இவ்வளோ இங்கே சுழவர் சந்தை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காய்கறி கமிஷன் மண்டியில் தான் நாங்கள் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறோங்க ஐயா. அதில் வந்து வியாபாரிகள் வந்து வெளியூர்லேருந்து வர்றாங்க, லோக்கல் வியாபாரிகளும் வர்றாங்க, அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது அப்படி தான் போகுதுங்க ஐயா. நாங்கள் தனியாக இந்த அவரைக்காயை கொண்டு போய் வேறு எங்கேயும் கொண்டு போய் விற்கிறது இல்லைங்க. இந்த உழவர் சந்தைக்கு கொண்டு போகிறவங்க கொண்டு போகிறாங்க, அது அவங்க சொந்தமாக விற்கிறாங்க. சில பேர் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கமிஷன் பண்ணி இருக்குங்க, தொண்டாமுத்தூர் ஆலாந்துறை பக்கம் அந்த சைடெல்லாம் இருக்குதுங்க, பூலுப்பட்டி. நாங்கள் அங்கே தான் கொண்டு போவோங்க ஐயா. அந்த உழவர் அங்கே கொண்டு போய் கமிஷன் மண்டியில் வச்சு தான் வியாபாரம் பண்ணிட்டு வரோம். கமிஷன் மண்டியில் ஏலம் போடுறாங்க. அது சில டைமில் ரொம்ப அதிகமாக போகும், கம்மியாகவும் போகும். அது வரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. வியாபாரிக்கு ரொம்ப குறைச்சலாக வந்தாங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு போகும். வியாபாரிக்கு அதிகமாக வந்து கொஞ்சம் கிரேக்கு இருந்தால் நல்ல ரேட்டுக்கு போகும் ஐயா. அது எல்லாம் கலந்துதான் இருக்கும், அதை ஒரே மாதிரியே சொல்ல முடியாதுங்க
ஐயா. இந்த அவரை தவிர வேற என்னென்ன பயிர்களை வந்து நீங்கள் பயிரிடுறீங்க? இந்த அவரை பயிருக்கு அல்லது பொதுவாக பயிர்களுக்கு விவசாயம் செய்வதற்கான பணியாளர்கள் எப்படி கிடைக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஐயா, இங்கே வந்து இந்த பகுதியில் வந்து ஆளுங்க கிடைக்கிறதுங்க. சில டைம் டிமாண்டாக இருக்கும், எல்லோரும் இப்போ கொஞ்சம் டிமாண்டு தானுங்க. ஆளுகளுக்கு சில டைம் டிமாண்டு இருக்கும். அது என்னென்ன இங்கே வந்து எங்கள் பகுதியில் வந்து விவசாய பகுதிங்கிறனால இந்த விவசாய வேலைக்கு போகிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. அதனால் ஆளுகள்லாம் கிடைக்கிதுங்க. கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது போக வெளியூர்கள்லேருந்து பக்கத்து ஊர்கள்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ஆளுகளாக செம்பால் வச்சு கூட்டிகிட்டு வரோம். கொஞ்சம் செலவினம் அதிகம் தானுங்க, கூலியெல்லாம் அதிகமாகிடுச்சுங்க. ஜென்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இருந்தால் 750 ரூபா கேட்குறாங்க. லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் காலையில் 8:30 வந்து 3 மணிக்கு முன்னாடியே போயிடுவாங்க, 300 ரூபாய்ங்க. சாயந்தரம் வரைக்கெல்லாம் யாரும் செய்கிறதில்ல. சாயந்தரம் வரைக்கும் செய்யணும்னா 400 ரூபாய் 450 ரூபா கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா ஆளுக்கு கொஞ்சம் டிமாண்ட்.
இந்த உங்களுடைய அவரை பயிருக்கு இந்த பயிர் காப்பீடு ஏதாவது செஞ்சுருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இல்லைங்க ஐயா, நாங்கள் அது வந்து என்னங்கன்னா 3-4 மாதம் தானுங்க. அது வந்து பெருசாக நாங்கள் காப்பீடு பண்ணுறது இல்லைங்க ஐயா. எதுவுமே தக்காளி இதுக்கெல்லாம் இருக்குதுங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. இப்போ அதில் வந்து நாங்கள் வந்து அதை தேடி உங்களை தேடி பயிர் காப்பீடு பண்ணுறக்கு அதுக்காக 4-3 நாள் டைம் எடுத்து போட்டு வர வேண்டியிருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க இந்த கவர்மெண்ட்டே வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு விவசாயியாக போய் பார்த்து பேசி என்ன பயிருக்கு என்னென்ன கிடைக்கும் எதுங்கிறத வந்து ஒரு விழிப்புணர்வு படுத்தி அதை வந்து பண்ணி எதாவது செக்னா கொஞ்சம் நிறைய பேர் பண்ணுவாங்க ஐயா. இது வந்து சில பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சவங்களாலும் இவங்களை தேடி நாங்கள் 2-3 நாள் 5 மணி இங்கே விவசாய வேலை கிடைக்கும். இப்போ அதனால அது இங்கே வந்து நம்ம எங்கள் பகுதிகளில் வந்து யாருமே அதிகமாக பண்ணுறது இல்லைங்க ஐயா.
வேற இந்த காப்பீடு தவிர அவரைக்குன்னு நீங்கள் ஏதாவது வங்கிகளில் கடன் உதவி வாங்கியிருக்கீங்களா ஐயா? அவரைக்காக உங்கள் விவசாயத்துக்காக அரசாங்கத்திலேருந்து கடன்கள் ஏதாவது வழங்கியிருக்காங்களா? நீங்கள் அதை வாங்கி பயன்பட்டுருக்கீங்களா ஐயா?
ஐயா, கடன் பயிர்கடன் வாங்கியிருக்கேன். மொத்தமாக பயிர்கடன் கொடுப்பாங்க. என்னென்ன வெள்ளாமைக்கு நல்லீங்க பயிர்கடன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நாங்களாம் வாங்கியிருக்கோம் ஐயா. எல்லாருமே எங்களை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரும்பாலான விவசாயி வாங்காத விவசாயி இருக்க மாட்டாங்கிறது என்னோட கருத்துங்க. வேற வழியே இல்லைங்க, வாங்கி தான் ஆகணும். அந்த கட்டாயத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால எல்லாருமே பயிர்கடன் வாங்கிக்கிறவங்க வந்து 3 லட்சம் மினிமம் கொடுக்குறாங்க. அப்புறம் சில பேருக்கு பூமி அதிகமா இருந்தது கூட சேர்ந்து 2-5 லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி.
சரிங்க, இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த விவசாயத்தை நம்ம பின்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருக்கீங்களா, அல்லது அவரை தவிர வேற ஏதாவது காய்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா எதுவும் வச்சிருக்கீங்களா ஐயா?
இல்லையா, அவரை மட்டுமே நாங்க அதையவே தனியா அது மட்டுமே தான் பண்ணணுங்கிற இது இல்லைங்க ஐயா. நாங்க தக்காளி வைக்கிறோங்க, மிளகா வெண்டை வைக்கிறோம், அப்புறம் மத்த மாதிரி இந்த வாழை வச்சிருக்கீங்க, அப்புறம் பாக்கு தென்னை அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி வைக்கிறோங்க ஐயா. அவரையும் வந்து தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கோங்க, ஒரு அளவுக்கு ரொம்ப அதிகமா வைக்காதீங்க, ஒரு 1/2 ஏக்கர் ஒரு 1/4 ஏக்கர் 1 ஏக்கர் அந்த மாதிரி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பயன்படுத்துறோங்க, பண்ணிட்டே இருப்போம். இது தீர போது அடுத்த ஒரு பேச்சு அவரை கொஞ்சம் வச்சுக்கோங்க, சொரக்கா அந்த மாதிரி எல்லாமே பயன்படுத்துறோங்க ஐயா. தொடர்ச்சியா ஒரே வெள்ளாம தான் பண்ணணும்னு பண்றது இல்லைங்க.
சரிங்க ஐயா, இது வரைக்கும் இந்த அவரை பயன்பாடு, அதை எப்படி பயிரிடணும், அதுக்கு என்னென்ன அளவுல தண்ணீர் விடணும், உரம் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத குறித்து மிக அழகா ரொம்ப பொறுமையா உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
இதுவரை அவரை சாகுபடி பற்றி பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்கிய திரு ராமசாமி அவர்களுக்கு பண்பலையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.